ගරු එරාන් වික්‍රමරත්න මැතිතුමා විනාඩි 15ක්.
ස්තුතියි. මම නව කතානායකතුමාටත් ඔබතුමාටත් නියෝජ්‍ය කතානායකතුමාට සුබ පතනවා. ඒ වගේම සමගි ජනබලවේගයට රට හරහම ඡන්දය දුන්න සියලු දෙනාටම ස්තුතිවන්ත වෙනවා. ඒ ඡන්දය හරහා මටත් පාර්ලිමේන්තුවට එන්න පුළුවන් වුණා. ඒ නිසා සියලු දෙනාටම ස්තුතිවන්ත වෙනවා. අපි විපක්ෂයක් හැටියට, ප්‍රබල විපක්ෂයක් හැටියට අපේ කාර්යභාරය අනිවාර්යෙන් මිශ්‍ර කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම අද උදෑසන සුනිල් හඳුන්නෙත්තේ අපේ හිටපු මන්ත්‍රීතුමා, කෝප් සභාවේ සභාපතිතුමා, ජනාධිපති කොමිෂන් සභාවකට කැඳවලා තිනවා. ඒ කොමිෂන් සභාවට ඇවිල්ලා සාක්ෂි දෙන්න කෝප් සභාවේ සිදුවන සිදුවීම් ගැන අපිට දැනගන්න ලැබුණේ බැටික්ලෝ ප්‍රයිවට් විශ්වවිද්‍යාලයේ සිදුවීම් ගැන. මං හිතන්නේ මේක කතානායකතුමා විභාග කරන්න ඕනේ මන්ත්‍රීවරයෙකුගේ, විශේෂයෙන්ම කෝප් සභාවේ සභාපතිතුමාගේ වරප්‍රසාද ඒකෙන් කඩවෙනවද නැද්ද කියන එක. මං හිතන්නේ මේක ගැන අපි බොහොම පරීක්ෂාවෙන් බලාගෙන සිටිනවා මොනවද මේකට සිදුවෙන්න යන්නේ කියන එක. අද මේ අතුරු සම්මත ගිවිසුම වාද විවාදයට ඇතුල් වෙනකොට අපිට තියෙන එක විශාල ගැටලුවක් ඇවිල්ලා අපිට අවශ්‍ය දත්ත සියල්ලක්ම නැති එකයි. විශේෂයෙන්ම වියදම ගැන දත්තත් නැහැ, ආදායම ගැන දත්තත් නැහැ, මාසික දත්තත් නැහැ. එනිසා අපිට කතා කරන්න වෙන්නේ ඒ දත්ත සියල්ලක්ම නැතුව අපිට තියෙන දත්ත වලින් තමයි කතා කරන්න සිදු වෙන්නේ. අල්මා මුලින්ම කියන්න අවශ්‍යයි, කිසිම මුදලක් වියදම් කරන්නට බැහැ රජයකට, කිසිම රුපියලයක් ණයට ගන්නට බැහැ පාර්ලිමේන්තුවේ අනුමැතිය නොමැතිව. මේක ඇවිල්ලා ජාත්‍යන්තර මූල්‍ය ප්‍රතිපත්තිය ලංකාවේ නෙමේ ලෝකේ හැම තැනම හැම පාර්ලිමේන්තුවකට තියෙන මූලධර්මය මේක තමයි. විප්ලව ඇති වුණේ මේ හේතුව නිසායි. එතකොට 2015 අපේ රජයේ පත් වෙනකොට අපිට තිබෙන සුළුතර ආණ්ඩුවක්, නමුත් සති ගණනාවක් තුළදී අපි අයවැයක් ඉදිරිපත් කරලා විපක්ෂයත් එක්ක කතා කරලා විපක්ෂයත් කැමති කරගෙන ඒ අයවැය අපි සම්මත කරගත්තා. මේ රජයේ නොවැම්බර් මාසේ 16 වෙනිදාන් පසුව ඒ අවස්ථාව තිබුණා, අයවැයක් ඉදිරිපත් කළේ නැහැ සුළුතර ආණ්ඩුවක්. ඒ වගේම අතුරු සම්මත ගිණුමක් ඉදිරිපත් කළේ නැහැ. ඒ වෙලාවේ ගිණුමක් ඉදිරිපත් කළා, අපි කිව්වා වියදමට එකඟ වෙනවා, ණය ගැනීමට එකඟ වෙන්නේ නැහැ කියලායි කිව්වේ. නමුත් ඒ වියදම පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කළේ නැහැ. හුඟක් වෙලාවට වෙන කතාවක් කියන්න හදන්නේ ඉදිරිපත් කළේ නැහැ. අපි ණය සීමාව වැඩි කරනවට විරුද්ධ වුණේ. ඒකට හේතුවක් තිබුණා. ඒ හේතුව ඇවිල්ලා ඒ වෙලාවේ අපි ණය සීමාවට විරුද්ධ වුණේ රජය කිසිම අධ්‍යයනයක් නොකර අවුරුදු ගණනාවකට තිබුණ බදු ප්‍රතිපත්තිය එක රැයකින් වෙනස් කරන්නට මැතිවරණ පොරොන්දු දීලා, ඒ මැතිවරණ පොරොන්දු මිනිස්සු විශ්වාස කරලා රජයේ ආදායම සම්පූර්ණයෙන්ම කඩාකප්පල් කරලා දැම්මා. අපිට අදත් කියන්නට බෑ හරියටම ගණන කීයද කියලා. නමුත් මම මේ ලැබුණ දත්ත වලින් හිතනවා රුපියල් බිලියන 700කින්වත්, ඒ කියන්නේ 3කට වැඩිය රජයේ ආදායම අඩු වෙලා තියෙනවා. එතකොට මේ වගේ කලමනාකාරීත්වයක් තියෙනකොට අපිට වගකීමක් තියෙන මන්ත්‍රීවරු හැටියට ඇවිල්ලා අතුස්සල කියන්නට බෑ ඕනතරම් ණය ගන්න කියන එක අපිට කරන්නට බෑ කියන එක සඳහන් කරන්න අවශ්‍යයි. ඕකයි ඇත්තටම වෙලා තිබෙන ප්‍රශ්නය. ඕකයි අද අපි කෙටියෙන් ආදායම ගැන කතා කරන්න ඕනේ, වියදම ගැන කතා කරන්න ඕනේ, ණය ගැන කතා කරන්න ඕනේ. එතකොට ආදායම ගැන කතා කරනකොට මේ ආදායම අපේ දත්ත නැහැ. නමුත් දැනගන්න ලැබිලා තියෙන්නේ ආදායම් බදු දෙපාර්තමේන්තුවේ පළවෙනි මාස 6 රුපියල් බිලියන 230ක් අතර ලැබුණා කියලා. රුපියල් බිලියන 600ක් අතර ලැබෙන්න ඕනේ. ගිය වසරේදී 450යි, ඒක වැඩි කළා නම් 600ක් අතර ලැබෙන්න ඕනේ. නමුත් 230යි. රේගුව ගැන නම් කතා කරලම වැඩක් නැහැ. ආනයන නතර කරලා තියෙනවනම් රේගුවේ ආදායම පල්ලෙහාටම බැහැලා ඇති. දත්ත නැහැ. ඒ වුණාට ඒක සඳහන් කරන්න. නමුත් පහළටම බැහැලා ඇති කියලා එක්සයිස් එකෙත් ඔහොම ප්‍රශ්නයක් ඇති. එතකොට ආදායම රටේ දළදේශීය නිෂ්පාදනයේ අපි රට බාර ගන්නකොට 10%කට විතර තිබුණේ, ඒක 13.5%ට ක්‍රමක්‍රමයෙන් අපි වැඩි කළා. අපේ ඒක පුද්ගල ආදායම මට්ටමෙන් ඒක සියයට දාටක් දහනමයක් විශ්සක් වෙන්න ඕනේ. නමුත් අපි හෙමින් හෙමින් 13.5කට එකට වැඩි කළා. අද මම විශ්වාස කරනවා එක 108.9ට බැහැලා ඇති කියලා. ඒ වගේම අපි වියදම ගැන කතා කරනකොට වියදම රටේ වියදම අද ඉදිරිපත් කරලා තියෙන අතුරු සම්මත කිවිසුමේ රුපියල් බිලියන 947ක් තියෙනවා. මේවා ඉතින් දකින්න නැතුවත් බැහැනේ. ජනාධිපතිතුමාට, අගමැතිතුමාට, චමල් රාජපක්ෂ මැතිතුමාට, නාමල් රාජපක්ෂ මැතිතුමාට ඒ අයට විතරක් ඒ මුළු මුදලෙන් 138ක් විතර වෙන් කරලා තියෙනවා. එම නොකිය ඉන්න බෑ. මොකද අපේ චින්තනය වෙනස්. අපේ සමගි ජන බලවේගයේ චින්තනය ඇවිල්ලා අපේ පෞල් දේශපාලනයට අපි නැහැ. අපි විශ්වාස කරනවා මේ රටේ උපදින හැම පුද්ගලයෙක්ම මොන ජාතියට ඉපදුනත් මොන ආගමට ඉපදුනත් මොන කුලයට ඉපදුනත් මොන පන්තියට ඉපදුනත් හැමෝම එක හා සමානයි, හැමෝටම එක හා සමාන, එක හා සමානව සැලකන්නට ඕනේ. අපි ඒක විශ්වාස කරන නිසායි මේ දේ මම මෙතන සඳහන් කරන්නේ. එනමුත් ඉතින් ඒකේ රජයේ තීරණේ, ඒ රජයේ තීරණේ අරගෙන ඉදිරියට යන්නට පුළුවන්. එතකොට ණය බර දිහා බලපුවාම මේ මේකෙන් උපකල්පනය වෙනවා. දැන් ඉල්ලලා තිනවා රුපියල් බිලියන 1300කට ණය සීමාව වැඩි කරන්න කියලා ඉල්ලලා තිනවා. අපි දන්නවා ඊට ප්‍රථමයෙන් අපි මේ ණය සීමාව ජනවාරි ඉඳලා ජූනි වෙනකන් බිලියන එකෙන් වැඩි වෙලා කියලා ණය. එතකොට ඒක තවත් වැඩි කළොත් ඒක සමහරට රුපියල් බිලියන 2000කට වැඩි වෙන්නට පුළුවන්. ණය සීමාව වැඩි වෙන්න පුළුවන්. එහෙම වුණොත් අපිට හුඟක් වෙලාවට විවේචනය කරලා කිව්වා අපේ අවුරුදු පහ තුලදී මේ ණය සීමාව වැඩි වුණා කියලා කිව්වා. ඔව් වැඩි වුණා ණය සීමාව. ණය ගෙවන්න තමයි වැඩියෙන් ණය ගත්තේ. නමුත් මේ ණය සීමාව වැඩි වුණාට මේ වසර ඉවර වෙනකොට අපි අවුරුදු පහ තුල ගත්ත ණය සීමාව ඒක ට්‍රිලියන 5ක් වෙනවා නම් මේ වසර තුලදී ඒක ට්‍රිලියන 2.25ක් අතර වෙන්න පුළුවන්. මං කිව්වා වගේ දත්ත සියල්ලක්ම තියෙන්න ඕනේ. ඇත්තටම මේක නිශ්චිතව කියන්න. එතකොට ඒ කියන්නේ අපි අවුරුදු 5කින් ගත්ත එක සමහරවිට 50කින් විතර එක වසරක් තුල වැඩි වෙන්නට පුළුවන්. එක වසරක් තුල වැඩි වෙන්න පුළුවන්. ඉතින් රටට අවදානමක් අනිවාර්යයෙන්ම තියෙනවා. ඉතින් අපි ණය ගත්තේ මොකටද? අපි ණය ගත්තේ වැඩ කරන්න ගත්තේ. අපි හැදුවා මහමාර්ග හැදුවා. හම්බන්තොට ඉඳලා මාතරට මහමාර්ගය හැදුවා. දුම්රිය හැදුවා. මාතර ඉඳලා බෙලියත්තර දුම්රිය හැදුවා. මොරගහ කන්ද ව්‍යාපෘතිය එතන හිටපු ජනාධිපතිතුමා ගිහිල්ලා ඩොලර් බිලියන 1.487ක් රුපියල් වලින් කිව්ව රුපියල් කෝටි 148ක් එකට පමණක් වේදම් කළා. වැව් ප්‍රසි සංස්කරණය කළා. ජල ව්‍යාපෘති හැදුවා. ග්‍රාමීය මාර්ග හැදුවා. සෞඛ්‍යයට 145කට සෞඛ්‍ය ළමා රක්ෂණයක් ලබා දුන්නා. පිළිකා රෝගීන්ගේ සීමාව ලයින් කළා. ඖෂධවල මිල පහලට ගෙනාවා. සුවසැරිය ගිලන් රථ සේවාව අපි ඉෂ්ට කළා. මට මේවා කියාගෙන කියාගෙන යන්න පුළුවන්. අද මංගල කතාව කරනකොට එක മന്ത്രി කෙනෙක් අද පටන් ගත්තේ මේ නිකන් කියේ මේ අය බලාගෙන ඉන්නවා ඇති කියලා, මේ ආර්ථිකය වැටෙනකම් බලාගෙන ඉන්නවා කියලා. අපි එහෙම බලාගෙන ඉන්නේ නැහැ. රජයේ ප්‍රගතිශීලී ආයෝජනය ගැන අද අගමැතිතුමා කතා කළා. ඒක හරි මාර්ගය. ආයෝජනය ලබා ගන්න පුළුවන් නම් ඒක තමයි රට ඉදිරියට යන්න ඕනේ ක්‍රමය. ණය ගැනීමෙන් නෙමෙයි. ප්‍රගතිශීලී ඒවා වලට අපි අනිවාර්යයෙන්ම සහයෝගය දෙනවා ආර්ථිකයේ. මේක කඩා වැටෙනකම් ඉන්නේ නැහැ. මිනිසුන්ට හුඟක් අමාරුයි. ව්‍යාපාරිකයන්ට අමාරුයි. ව්‍යාපාරිකයන්ට එයාගේ ලීස් එක ගෙවා ගන්න බැරුව ඉන්නේ. ඒක පුද්ගලයාගේ ජීවිතේ අහිමි වුණා. ණය ගෙවා ගන්න බැරුව ඉන්නේ. මොරටේරියම් එකක් දීලා තිනවා ව්‍යාපාරිකයන්ට. ඒක මේ මාසේ අවසන් වෙනවා. මම රජෙන් ඉල්ලීමක් කරනවා ඒක දික් කරන්න කියලා. මොකද මේ ව්‍යාපාරිකයන්ට ඒ ණය ගෙවන්නට බෑ. ඒ අයට අපි සහයෝගය දෙන්න ඕනේ. ඒව ශක්තිමත් කරන්න ඕනේ මේ අවස්ථාවේදී. ශක්තිමත් කරන්නම ඕනේ මේ අවස්ථාවේදී. නමුත් ඒක එක අවදානමක් තියෙනවා. බැංකු හරහා විතරක් ඒක කරන්න යන්න එපා. මොකද බැංකු පද්ධතිය කඩා වැටුනොත් ඊට වැඩිය විශාල ප්‍රශ්නයක් රටේ ඇති වෙනවා. ඒ නිසා රජය පාර්ෂල් ගැරන්ටි එකක් හරි මොකක් හරි දීලා රජය ඒක කළ යුතුයි. නමුත් බැංකු මොකද තැන්පතු කරුවන්ගේ මුදල් තියෙන නිසා බැංකු ආරක්ෂා කරන්න අවශ්‍යයි. ඉතින් ප්‍රගතිශීලී දේවල් ඉදිරිපත් කරනවා නම් අපි ඒව වලට අනිවාර්යෙන්ම අපි ඒවට එකඟ වෙනවා. නමුත් මම මේ ප්‍රශ්නේ අහන්න හේතුව ඇවිල්ලා මොකද හුඟක් වෙලාවට හිතන විවාපිෂයේ ඉන්නකොට විවේචනයක් විතරක් කියනවා කියලා. පසුගිය ආර්ථිකය ගැන කතා කරගෙන ගියා. ඔව් වර්ධන වේගය පහළට ආවා. ලෝක වර්ධන වේගය පහළට ආවා. පසුගිය දශකයයි ඊට පස්සේ අවුරුදු 5 දී ආවා. චීනය, ඉන්දියාව 108.9කින් වැඩි වුණ රටවල් ඒවා. ලංකාව 105.6කින් අපේ කාලෙදි 103කට ආවා. එහෙම වෙලා තියෙනවා. නමුත් ඒකෙන් විතරක් මනින්නට බෑ. එතකොට මම අහන්න කැමති වෙනනම් ඒකේ අනිත් ප්‍රශ්නය මේ ජනාධිපතිතුමා පත් වෙලා මාස 8ක් වෙනවා මම අහන්න කැමති වෙනවා මොනවද කළලා තියෙන්නේ කියලා වැයු හැදුවද පාසල් හැදුවද සෞඛ්‍ය සේවාවට මොනවද ලබලා දුන්නේ මහා මාර්ග හැදුවද කියලා අපිටත් අහන්න පුළුවන් ඇයි මාස 8ක් වෙනවා ජනාධිපතිතුමා පත් වෙලා නමුත් මේන් එකක්වත් සිදු වෙලා නැහැ ඉතින් මෙතන තියෙන දුර්වලතාවය මේකයි මැක්‍රෝ ආර්ථිකයේ මැක්‍රෝ ආර්ථිකයේ කලමනාකාරීත්ව ප්‍රශ්නේ මුලින් වරද ගත්තා උතනින් තමයි ගැටලුව ප්‍රශ්නේ ඇති වෙලා තියෙන්නේ ජාත්‍යන්තර ශ්‍රේණිගත කිරීමේ සමාගම් ඒ ශ්‍රේණිගත කිරීම අඩු කරන්න හේතුව ඒකයි විපක්ෂයක් නිසා නෙමෙයි රජයේ කලමනාකාරීත්වය නිසායි ඒකයි කලේ රට බාර දෙනකොට විදේශ ශේෂය ඩොලර් මිලියන 7.6යි පෙබරවාරි මාසයේදී 20/20 ඒක 7.8ට ඉහළ ගිහිල්ලා තිබුණේ අද අපි ශේෂය දන්නේත් නැහැ ආරංචිය 90 රටේ තියෙන රත්තරන්නොත් විකුණලා කියලා තමයි ආරංචිය තියෙන්නේ ප්‍රමාණය දන්නේත් නැහැ ප්‍රමාණය මහ බැංකුවෙන් අපිට සඳහන් කරන්න ඕනේ ප්‍රමාණය කීයක් විකුණලාද කියලා ඒකත් විකුණලා කියලා තමයි දැනට තියෙන ආරංචිය අනුව ලවා තියෙන්නේ එතකොට අගමැතිතුමා කතා කරන කීවා අපනහින ඉහිලට ගිහිල්ලා තියෙනවා කියලා අපි ඒක ගැන සන්තෝෂ වෙනවා මොකද කාලයකට නිෂ්පාදනය කරන්න බැරි වුණා නිෂ්පාදනයේ ඕඩර් එක ආවා ඒ ඕඩර්ස් දෙක මේ මාස දෙක දෙකේදී ඒක ඉෂ්ට කරන්න පුළුවන් වෙලා තියෙන නිසා අපනහින ඉහිලට යන්න ඕනේ නැහොත් අපි ඒක නෙමෙයි ප්‍රාර්ථනා කරන්නේ අපි ප්‍රාර්ථනා කරන්නේ ඊළඟ මාසවලදී අපනහින ඉහිල යන්න ඕනේ කියලා එතන තමයි ගැටලුව තියෙන්නේ කොහොමද ඒක ඉහිල යන්නේ ඕඩර් එක කොහොමද ලබා ගන්නේ කියන එක තමයි එතන තමයි ගැටලුව තියෙන්නේ පළවෙනි වැඩි වැඩේ කළා කියලා ඉදිරියටත් වැඩදි වැඩේ කරන්න ඕනේ නැහැ ප්‍රතිපත්තිය හදාගෙන ඉදිරියට යන්න අවශ්‍යයි ඉතින් මට මම මේක සදහන් කරන්න හේතුව එතකොට අර පාටලි චම්පික රණවක ඇමතිතුමා ඉදිරිපත් කළ නීතිමය ප්‍රශ්නේ නැවතත් කියන්න ඕනේ ඔව් අතුරු සම්මත ගිමි නිවාක් අපි ඔක්තෝබර් මාසේ ඉදිරිපත් කළා ජනවාරියේ ඉඳලා අප්‍රේල් වෙනකන් වියදම් කරන්නට පුළුවන් පාර්ලිමේන්තු අනුමැතිය තිබුණා නමුත් ඊට පස්සේ පාර්ලිමේන්තු අනුමැතියක් තිබුණ නැහැ පාර්ලිමේන්තුව කැඳෙව්වේ නැහැ අනුමැතියක් ලබා ගත්තේ නැහැ විසුරුවපු පාර්ලිමේන්තුව කැඳවන්නත් විවස්ථාවේ ප්‍රතිපාදන තියෙනවා ඒක කළෙත් නැහැ ඊට පස්සේ දැන් අතුරු සම්මත ගිණුමක් ඉදිරිපත් කරනවා ඒ අතුරු සම්මත ගිණුමෝ ඔව් හෙට ඒක සම්මත වුණොත්
ඔබතුමාට තව විනාඩි දෙකක්
සැප්තැම්බර් මාසයේ ඉඳලා ඒක ගෙනියන්න පුළුවන් සැප්තැම්බර් මාසයේ ඉඳලා ඉදිරියට ඒක ගෙනියන්න පුළුවන් දෙසැම්බර් මාසයේ වෙනකන් නැත්නම් අලුතෙන් අයවැයක් යෝජනා කරනකන් ඒක ගෙනියන්න පුළුවන් ඒ අයවැයත් මම බලාපොරොත්තු වෙනවා නොවැම්බර් මාසයේ ඉදිරිපත් වෙයි කියලා ඒ එහෙම ගෙනියන්න පුළුවන් නමුත් අපිට තියෙන ගැටලුව ඇවිල්ලා මැයි මාසයේ ඉඳලා අගෝස්තු 19 වෙනකන් රජයේ වේදම් කරපු මුදලට නීතිමය ප්‍රතිපාදනයක් විවස්ථාව තුල නැහැ 148 149 150 151 152 ඔක්කොම බලන්න නියෝජ්‍ය කතානායකතුමනි ප්‍රතිපාදනයක් නැහැ මට දැනගන්න කැමැති මොකද මේක අයවැය සම්මත කරන විතරක් නෙමෙයි පාර්ලිමේන්තුවේ එතකොට ඒක වොරන්ට් එකක් අනුව තමයි මුදල් මිතුමට වේදම් කරන්න පුළුවන් කොහොමද මේක වියදම් කළේ කොහොමද මුදල් ආමාත්‍යංශ ලේකම්තුමා කොහොමද මුදල් ආමාත්‍යංශ නියෝජ්‍ය ලේකම්තුමා මේ නිලධාරී කොහොමද මේ මුදල වේදම් කළේ මෙතන නීතිමය ගැටලුවක් ප්‍රශ්නයක් තියෙනවා අපි විපක්ෂයක් හැටියට රජයක් විධායකය නීතිය තුල ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ ඒක අපේ ප්‍රාථමික වගකීමක් හැමතිස්සෙම හොයලා බලන්න නීතිය තුල ක්‍රියාත්මක වෙනවද නැද්ද කියන එක මට නම් එහෙම දෙයක් මෙතන පෙනෙන්නෙම නැහැ පෙනෙන්නෙම නැහැ මේක ව්‍යවස්ථාවේ ක්‍රමවිධි තිබුණත් ඒ ක්‍රමවිධි අනුගමනය කළේ නැහැ මේකේ ඉතින් පොඩ්ඩක් තියෙනවා නීතිය කොහම වුණත් කමන්නේ අපිට 3/2 ඡන්ද බලයක් තියෙනවා නම් ඕන එකක් කරන්න පුළුවන් කියලා 3/2 ඡන්ද බලයක් තියෙනවා කියලා ඕන එකක් කරන්නට බෑ අපිට නීතියක් මෙතන පනවන්නට බෑ පිරිමියාට ගෑනු අය මරන්න පුළුවන් කියලා එහෙම නීති පනවන්න බෑ බලය තිබුණත් ඒ රාමුවක් තියෙනවා නීතියක් තියෙනවා ඒ වගේම සම්ප්‍රදායන් තියෙනවා ජාත්‍යන්තර නීති තියෙනවා
I want to, in conclusion, say a few words in English. The problem that this government faces is a problem it initially created. It created a problem by messing up the macro management of the economy right at the beginning. As it came in, based on election promises, it said that it will cut the taxes within the country. And I suspect that the taxes have gone down by at least 700 billion, a huge amount. Tax revenue, even a company can't basically run if your revenue goes down by such a large amount. Naturally, the international ratings have also come down. So my plea is that this government will focus on macroeconomic management. We were glad to hear the Prime Minister say this morning that they're going to depend on international investment. International investment will come if you have the right macroeconomic policy. If you are encouraging international investment and if you are working within the rule of law. So we wish this government well, but we will execute our responsibility as a responsible opposition to make sure that the government acts within the law. Thank you for giving me this time.
Garu ele mataula metuma vinadi 10k tin oputumata.
Bismillah ar-Rahman ar-Rahim. நஹ்மதுஹு நஸல்லி அலா ரசூலில் கரீம். இந்த பாராளுமன்ற அவைக்கு கௌரவ சீமலாப்பட்டி அவர்கள் பிரதி சபாநாயகராக அமர்ந்திருக்கிற நேரத்தில் என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்க முன்பு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாள் அரசியல் தொடர்புகளும் பல அமைச்சர்களையும் செய்து அனுபவப்பட்ட நீங்கள் இந்த சபையிலே தலைமை தாங்குவது மிகவும் தகுதியாக இருக்கிறது என வாழ்த்தி, தேசிய காங்கிரஸ் என்கின்ற எங்களுடைய கட்சி நீண்ட நாளாக ஒரு நேர்மையான பாதையிலே பயணித்துக் கொண்டு வருகிறது. அதனுடைய பயணம் குறிப்பாக இந்த சிறிய நாடு, இந்த நாட்டில் 3 அல்லது 4 இனங்கள் வாழ்கிறோம். சிங்கள மக்கள் அதிகமாகவும் தமிழர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று வாழ்கிறோம். வளம் நிறைந்த நாடு. இந்த நாட்டில் நமக்குள் சிலவற்றை பேசிக்கொண்டு நாம் வாழ்வதற்கென்று ஒரு யாப்பை உருவாக்க முடியுமாக இருந்தால் எந்த வெளிநாட்டு சக்திகளினுடைய அவசியமும் இல்லாமல் நாம் நமது மக்கள் வாழ்வதற்கான வழிவகைகளை செய்ய முடியும் என்று மிக பேராசையோடு நாங்கள் அரசியல் பயணத்திலே இறங்கியிருந்தவர்கள். எங்களுடைய மரணித்த பெரும் தலைவர் அஸ்ரப் அவர்கள் இந்த நாட்டில் இவ்வாறான ஒரு ஒற்றுமை நடைபெற வேண்டும், எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு யாப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை செய்தார். அவருடைய பாசறையிலே வளர்ந்த நாங்கள் அதே அடிப்படையில் அதே சிந்தனையில் இன்று நாங்கள் ஒரு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் இந்த முறை திகாமடுள்ளையினுடைய எனது மாவட்ட மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு எங்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். தேசிய காங்கிரசினுடைய ஆதரவாளர்கள் என்பது வெறுமனே வாக்காளர்களாக என்று இல்லாமல் கொள்கை பிடிப்புடையவர்களாகவும் மனது இணைந்தவர்களாகவும் இருப்பார்களே தவிர பணம் கொடுக்கல் வாங்கல்கள், தேர்தலுக்கான ஏதாவது பொதிகளை வழங்குதல் கொடுத்தல் என்கின்ற வழக்கத்திற்கு மாறாக எப்பொழுதுமே தொழிற்படுவார்கள். முதலாவதாக இந்த பாராளுமன்றத்தில் பல கட்சிகள் இருக்கிறார்கள். நான் இதிலே தமிழ் பாஷையிலே மாத்திரம் கதைத்துக் கொண்டு வருகிறேன். எந்த தேர்தல் வந்தபொழுதும் அந்த தேர்தலிலே யாருக்காக நாம் பாராளுமன்றம் வருகிறோமோ, யாருக்காக ஜனாதிபதி பதவிகளை எடுக்கிறோமோ, யாருக்காக நாம் உள்ளூராட்சி சபைகளை, மாகாண சபைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த மக்களை முதலிலே ஏமாற்றியவர்களாகவே அரசியல்வாதிகளின் ஆரம்பம் தொடர்கிறது. குறிப்பாக ஒரு வாக்காளனுடைய வாக்கு பலம், அவன் எதற்காக வாக்களிக்கப் போகிறான், அவனுடைய எண்ணம், அவனுடைய அபிலாசை நாடு தொடர்பானது, தன்னுடைய சமூகம் தொடர்பாக, தன்னுடைய பிராந்தியம் தொடர்பாக அவன் எண்ணி வாக்களிக்க வேண்டிய அந்த வாக்கினை நமது மக்களின் வறுமையிலே அவர்கள் ஓடி அந்த வறுமையை பாவித்து வாக்கெடுக்கின்ற நிலைமையை முற்றிலும் நாங்கள் நிறுத்த வேண்டும். அதனுடைய கருத்து திருடர்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல் அரசியல்வாதிகள் முதலிலே திருந்திக் கொள்ள வேண்டும். மக்களை பணம் கொடுத்து பொதி கொடுத்து வாக்கெடுப்பதில்லை என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு உறுதியுரையை இந்த மக்களாக இருந்தாலும் எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அதனை நாங்கள் முன்மொழிந்தாக வேண்டும். ஏனென்றால் மக்களுக்காகவே அத்தனை மன்றங்களும், அந்த மக்கள் முதலிலே ஏமாற்றப்படுகிறார்கள். வாக்களித்த பின்பும் நாங்கள் பணத்திற்காக போட்டோம் அல்லது வேறு பொதிகளுக்காக போட்டோம் என்று அவர்களும் நினைத்து தங்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை அல்லது தங்களுக்கு இருக்கின்ற தகுதிகளை அவர்கள் விளங்க மறுக்கிறார்கள். எனவே இந்த அரசியல் கலாச்சாரம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் உண்மையான மக்களினுடைய ஆலோசனைகளை சுமந்தவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் எங்களை அறிய மக்களினுடைய அபிலாசைகளை சுமந்து வந்தவர்களாக எங்களால் பார்க்க முடியாது. அப்படி சுமந்து வந்திருந்தால் இதுவரைக்கும் பல ஆண்டுகள் இந்த சபையில் பல விடயங்கள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கும். எனவே முதலில் நாங்கள் மக்களுக்காகவே என்பதை நாங்கள் சிந்தித்தவர்களாக எங்களுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய இந்த அரசாங்கத்திற்கும் நாங்கள் ஒரு வாழ்த்தை தெரிவிப்பதாக இருந்தால், இன்று இருக்கின்ற 150 என்கின்ற பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு இந்த நாட்டின் மக்கள் வாழ்வதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதை பற்றி சிந்தித்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் தேசிய காங்கிரஸ் திகாமடுள்ளையில் அன்புக்கு அன்பாக மக்கள் வாக்களித்தார்கள். அந்த வாக்காளர்களுக்கு நான் உண்மையிலே என்னுடைய பெருநன்றிகளை சொல்லிக்கொண்டு, திருகோணமலை மாவட்டத்தில் நாங்கள் தேர்தலிலே போட்டியிட்டோம். ஆனால் நமது தேர்தல் திணைக்களத்தினுடைய அந்த நொமினேஷன் பேப்பரிலே இருந்த அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிழையினால் அது நிராகரிக்கப்பட்டது. அப்படி நிராகரிக்கப்பட்டிருப்பது அந்த கமிஷனுடைய பிழையால் என்றதனை நீதிமன்றத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றோம். நீதிமன்றமும் அதை விசாரித்தது. ஆனால் எங்களுடைய ஒரு கிட்ட காலமாக நாங்கள் பார்க்கிறோம், ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வைத்த வழக்கிற்கு இன்னமும் தீர்வு கிடைக்கவில்லை. இப்படி வரலாற்றில் இருந்ததுவோ எனக்கு தெரியாது. அதனால் திருகோணமலை மக்கள் மத்தியில் நாங்கள் நிச்சயமாக ஆக குறைந்தது ஒரு ஆசனத்தை பெற்றிருப்போம் மாத்திரமல்ல, அதனோடு சேர்ந்து தேசிய பட்டியலிலும் எங்களால் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தும் கூட நீதியும் கிடைக்காத சூழ்நிலையில், நீதித்துறையிலிருந்து இன்னமும் கதவு திறக்காத சூழ்நிலையில், திருகோணமலை மாவட்டத்தின் ஆதரவாளர்கள் நினைக்கிறார்கள் இதுவும் ஒரு பொய்யாக இருக்குமோ என்று கூட. ஆனால் எங்களுக்கு அந்த நீதி கிடைத்திருந்தால் அங்கு மக்கள் சந்தோஷமாக வாக்களித்திருப்பார்கள். இன்றைக்கு அவர்கள் விருப்பமில்லாதவாறு வாக்களிக்கப்பட்டதனால் அந்த மாவட்டத்தினுடைய அந்த தீர்ப்பு அல்லது தேர்தலினுடைய தீர்ப்பு ஒரு வித்தியாசமாக வந்திருக்கிறது. அவைகள் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எத்தனையாக இருந்தாலும் நாம் இந்த நாட்டில் எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு யாப்பு பற்றி சிந்தித்தாக வேண்டும். ஏனென்றால் காலத்திற்கு காலம் ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்திற்கு வந்து ஒவ்வொரு சிறிய சிறிய விடயங்களிலும் பிழைகளை அல்லது தவறுகளை அல்லது குறைகளை அல்லது வாழ்த்துக்களை பேசிக்கொண்டு இருப்பதை விடவும் எல்லா நாளும் எல்லா காலங்களிலும் எல்லோரும் நன்றாக வாழ்வதற்கான ஒரு யாப்பை பற்றி சிந்திக்க வேண்டும். இலங்கை சுதந்திரமடைந்த வேளையில் அன்று 50-50 தமிழர்கள் கேட்டார்கள் அல்லது தமிழர் கேட்க வைக்கப்பட்டார்கள். அது சில வேளைகளில் பிரித்தானியர்களுடைய வேண்டுமென்று எண்ணமாகவும் இருக்கலாம். அதனால் தான் இன்றும் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையில் 1% இன்று நாம் பெற முடியாமல் இருப்பதற்கான காரணம் அன்றைய எமது கேள்வி. அன்றைய கேள்வி நியாயமானதாக இருந்திருந்தால் அன்றைய எங்களுடைய முன்வழிவு மிகவும் தீர்க்க தரிசனமாக நமது நாட்டில் வாழுகின்ற மக்களுக்காக என்று இருந்திருந்தால் இன்றைக்கு தீர்வு வந்திருக்கும். இன்று கூட எங்களுடைய தீர்வுகளை நாங்கள் சிந்திப்பதெல்லாம் ஒவ்வொரு நாடுகளிலே இருக்கின்ற முறைமைகளை பற்றி தான் சிந்திப்போம். கருணாகரில் அப்படித்தான் நாங்கள் சிந்திப்போம். அது மாத்திரமல்ல, வேறு யாராவது எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கொண்டு வருகின்ற தீர்வுகளை பற்றி சிந்தித்து பல ஆண்டுகள் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததன் பின்பு எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றது மாத்திரமல்லாமல் எத்தனையோ ஒப்பந்தங்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவைகளே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாடு மாகாண சபைகளாக பிரிக்கப்பட்டது என்பது இந்த நாட்டினுடைய தேவைகளுக்காக அல்ல, இந்த நாட்டில் வாழ வேண்டிய மக்களுக்கு மிக இலகுவாக நமது கன்ஸ்டிடியூஷனில் நமது யாப்பில் தெளிவாக எழுதக்கூடிய வல்லமையும் திறமையும் வல்லமையுள்ள தலைவர்களும் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது எங்கோ இருந்து வந்து எங்களுக்கு புதிதாக கற்பித்து எமது சிறிய நாட்டை ஒன்பதாக பிரித்து இன்று வேடிக்கை பார்க்கின்ற ஒரு நிலைமை தோன்றியிருக்கிறது. எனவே இந்த சபையில் நான் மிகவும் காலத்தின் தேவையாக இந்த 150 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு புறத்திலும் மறுபுறத்திலும் மற்றவர்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எத்தனை பேர் என்பதை விடவும் யார் ஜனாதிபதி அவர்களோ அரசாங்கமோ ஏதாவது யாப்ப மாற்றம் தொடர்பில் பேசுகிறார்கள் என்றால் முதலிலே அவர்களுடைய முன்மொழிவுகளை வைக்க விடுங்கள். அதன் பிறகு நாங்கள் இங்கிருக்கின்றவர்கள் நமது நாட்டுக்கு தேவை என்ன என்பதை தீர்மானித்து நாங்கள் பேச வேண்டுமே தவிர யானை அடிப்பதற்கு முன்பு தானே அடித்து நாம் விழுந்துவிடக் கூடாது என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
ஸ்துதி. கரு ஃபைசல் காசிம் மந்திரித்துமா வினாடி தாகத்தரம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, முதற்கண் நீங்கள் 9வது பாராளுமன்ற உயர் சபைக்கு பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய அமைச்சரவை காலத்திலே எங்களுடன் என்னுடன் இணைந்து எனக்கு நீண்ட உதவிகள் செய்ததற்காக நான் மீண்டும் உங்களுக்கு அதுக்காக நன்றி கூறுகின்றேன். அதே போன்று என்னை படைத்த அல்லாஹ் இறைவனை முதல்கண் இந்த சபையிலே நான் நினைத்தனாக, அதே போன்று அம்பாறை மாவட்டத்திலே எனக்காக வாக்களித்த முஸ்லீம் தமிழ் சிங்கள மக்கள் அனைவருக்கும் என்னை 4வது தடவையாக இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பியதற்கு நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இன்றைய இடைக்கால அறிக்கை சம்பந்தமான விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்துக்கு அன்று ஒரு இடைக்கால அறிக்கை வந்தபோது அதிலே எங்களுடைய அரசாங்கத்தினால் செலவுக்காக கொடுக்கப்பட வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுக்க அனுமதித்தும் கூட தாங்கள் கொண்டு வந்த அந்த கணக்கறிக்கையை ஏற்றுக்கொள்ளாத காரணமாக அரசாங்கம் அன்று அதை தவிர்த்து கொண்டதன் காரணமாக இன்று நிறைய கட்டிட நிர்மாண வேலைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதை நாம் காண்கின்றோம். என்று சொல்ல போனால் இந்த கட்ட நிர்மாணத்திலே கிட்டத்தட்ட 90% வேலைகள் இன்று நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, நிறைய வைத்தியசாலைகள் இன்று மக்களுக்கு தேவையான இந்த வைத்தியசாலைகளுடைய நிர்மாணம் கிட்டத்தட்ட இது 6 மாதமாக இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் வேலை செய்த ஊழியர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் இந்த நிலையில் கஷ்டப்பட்டுக் கொண்டு நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே ஏதோ இந்த முறையாவது நாங்கள் இதை அதை வெற்றி பெற செய்து இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் நிவர்த்தி காண வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். ஆகவே இந்த இடைக்கால பிரச்சினை ஏதேனும் எங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த கொரோனா வைரஸ் நோயின் காரணமாக நாடு இழந்த இழப்பை சீர் செய்வதற்கு நாங்கள் நீண்ட நாள் போராட வேண்டியிருக்கின்றது என்று இந்த சபையிலே பேசும்போது நாங்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக நாங்கள் போராடுவதாக கூறினார்கள். நாங்கள் ஆட்சியை நீங்கள் தந்தாலும் கூட நாங்கள் எடுக்க தயாரில்லை என்று கூறுகின்றேன். எங்களுக்கு தெரியும் நாட்டின் பொருளாதாரம் இன்னும் 4-5 வருடங்களுக்கு நாங்கள் கொண்டு செல்ல முடியாத நிலையில் நாங்கள் இருக்கும் நினைக்கின்றேன். இன்று அரசாங்கம் ஓரளவுக்கு எங்களுடைய இறக்குமதியை குறைத்ததன் காரணமாக இன்றைய நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு அளவுக்கு இவர்கள் இன்று சமப்படுத்தி கொண்டு செல்ல நாங்கள் காண்கின்றோம். இருந்தாலும் எதிர்காலத்திலே இதை நாங்கள் கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் இன்று இலங்கை நாட்டுக்காக முதல் கட்டத்திலே இருக்கும் வருமானம் பெறும் எங்களுடைய வெளிநாட்டிலே வேலை செய்யும் வேலையாளர்களுடைய பணம் இலங்கைக்கு வருவது குறைந்துவிட்டது என்று உங்களுக்கு தெரியும். மத்திய கிழக்கு நாடுகளிலே இன்று மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று இலங்கையர்கள் கிட்டத்தட்ட 800,000 மேற்பட்ட இலங்கையர்கள் வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தொழில் இல்லை, 6 மாதமாக தங்கு வசதிகள் இல்லை, இவர்களுடைய பணம் இல்லை, சாப்பாடு வழி இல்லை, தங்குவதற்கு இல்லை. இவர்களை நாங்கள் மீண்டும் வெளிநாட்டிலிருந்து இங்கு கொண்டு வருவதற்கு கூட அரசாங்கத்துக்கும் பணம் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த நிலையிலே நாங்கள் இன்று இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே வாழும் எங்களுடைய இலங்கை நாட்டவர்களை நாங்கள் கொண்டு வரக்கூடிய வேலை திட்டத்தை இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினாலும் கூட இன்று அந்த நடைமுறைக்கு பணவசதி உள்ள வேலையாட்கள் வரக்கூடியதாகவும் பணவசதி இல்லாத குறைந்த சம்பளம் பெற்ற இந்த ஊழியர்கள் இன்னும் கஷ்டப்பட்டுக் கொண்டுவதாக காண்கின்றோம். ஆகவே அரசாங்கம் இதற்காக உடனடியாக இவர்களுடைய அந்த சம்பளத்துக்கேற்ப இவர்களை மிகவும் இலகுவான பணக்கொடுப்பினை கொடுத்து இவரை நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, இன்று நாட்டிலே 2வது 3வது பொருளாதாரத்துக்கு நிலையில் உள்ள ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் இன்று கிட்டத்தட்ட நினைக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தான் இவருடைய ஆர்டர்கள் இருக்கின்றது. இதன் பின் 3 மாதத்துக்கு இவர்கள் ஆர்டர்கள் இல்லை என்று நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இவர்களுடைய கொள்வனராளர்கள் இவர்கள் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு தங்களுக்கு கடன் கேட்கின்றார்கள். இது நாட்டுக்கு இந்த நாட்டிலே இது முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறப்போன்றது. ஏனென்றால் ஆடை ஏற்றுமதியாளர்கள் 6 மாதத்துக்கு கடன் கொடுப்பா இருந்தால் அவர் தங்களுடைய தொழிலை மீண்டும் தொடங்கும் போது அவருக்கு யார் அவர் அந்த பணத்து உதவி செய்ய போறான் என்று நாங்கள் இது சம்பந்தமாக அரசாங்கம் முக்கியமாக கவனம் கொள்ள வேண்டிய விடயம் இது முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதை வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் கவனத்தில் கொள்ளாவிடில் இவருடைய வாழ்வாதாரம் இவருடைய பிரச்சனையை நாங்கள் முன்னோக்க வேண்டியிருக்கின்ற அது மட்டுமல்ல, இன்றைய உல்லாசத்துறை எடுத்தபோது எனது பிரதேசத்தில், அதாவது அம்பாறை மாவட்டத்திலே அருகம்பை பிரதேசத்தில் நாங்கள் போய் இன்று ஒவ்வொரு சீசனிலும் அன்று அவர்களுடைய வருமானம் ஒரு அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தாலும் கூட இன்று சாரானுடைய குண்டுவெடிப்பின் பின் காரணமாக இன்றைய இவருடைய வருமானம் இன்றி எல்லா ஹோட்டல்களும் மூடப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே அன்று இலங்கையில் மட்டுமல்ல, அருகம்பை மட்டுமல்ல, இன்று இந்த அதாவது சுற்றுலாத்துறையிலே இருக்கும் அனைத்து ஹோட்டல்களுக்கும் அவர்களுடைய கடனை நான் நினைக்கின்றேன் அரசாங்கம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அனுமதித்திருக்கின்றது. அதற்கு பின் எந்த தீர்வும் இல்லாமல் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே அரசாங்கம் உடனடியாக இந்த காலத்திலே எதிர்கால செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இவர்களுடைய கடன்களை எவ்வாறு இலகுவாக செலுத்தக்கூடியதோ இல்லை, அதனுடைய வட்டியை கூட வட்டி அதாவது அரசாங்கத்துக்கு அவ்வளவு முதலை கட்டாமல் அவர்களுடைய வட்டி வீதத்தை அரசாங்கமாவது கட்டி இவர்களை வாழ வைக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருப்பது என்பதை நான் இக்கட்டத்திலே அறிய தருகின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் இந்த COVID-19 அதாவது கொரோனாவுடைய மரணம் சம்பந்தமாக இன்று முஸ்லீம்கள் கவலைப்பட வேண்டிய நிலையில் காணப்படுகின்றார்கள். நாங்கள் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் உலக நாடுகளை ஒப்பிட்டு அது மட்டுமில்ல உலக சுகாதாரத்தினுடைய நிலையத்துக்குரிய ஸ்தாபனத்துக்குரிய அந்த அவருடைய கட்டளை நாங்கள் கூறியும் கூட இன்னும் முஸ்லீம்களுடைய மரங்களை ஜனாசாக்களை எரிப்பதையிட்டு நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் ஒரு இனம் என்ற வகையிலே எங்களுடைய மார்க்கத்தின் படி நாங்கள் இந்த கொரோனா அதாவது ஜனாசாக்களை எங்களை மார்க்கப்படி எரிப்பது ஒரு முடியாத விடயம் ஒன்றும் இதை எங்கள் முஸ்லீம் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இப்படியான சிறு பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த அரசாங்கத்துடன் முஸ்லீம்கள் சற்று விலை நிற்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே நாங்கள் முஸ்லீம்கள் அரசாங்கத்துடன் இருக்கோம், எங்களுக்கு கோபம் இல்லை. ஆகவே முஸ்லீம்களுடைய பிரச்சனை சிறுபான்மை பிரச்சனை அரசாங்கம் நன்று உணர்ந்து எங்களுடன் நெருங்கி உறவாட முடியுமா இருந்தார். நாங்கள் எங்களுடைய இடைவெளியை குறைத்துக் கொள்ளக்கூடிய நிறைய இடங்கள் நாங்கள் இருக்கின்றோம். இதே போன்றுதான் எங்களுடைய வருகின்ற 13வது 19வது சட்ட மூலங்கள் திருத்தி சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்தில் நிறைய பேசப்பட்டிருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்திலே எங்களுடைய 19வது திருத்தத்தை நாங்கள் சென்ற அரசாங்கத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடித்தான் நாங்கள் அதை அனுமதித்தோம். இருந்தாலும் அதில் பிழைகள் இருக்கலாம். அவைகளை இனங்களுக்கு, அதாவது சிறுபான்மை இனங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல், அவருடைய சில ஆசபாசங்களுக்கு அவருக்கு ஏற்ற வகை, அதுக்காக நாங்கள் அரசாங்கம் இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் எங்களுடைய பட்டதாரி வேலைவாய்ப்பு விஷயம் சம்பந்தமாக எனக்கு முன் பேசிய எங்களுடைய யாழ்ப்பாணத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் பேசியது போன்று, இன்று கிட்டத்தட்ட அம்பாறை மாவட்டத்திலே 3740 பட்டதாரிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஏற்கனவே இவர்களுக்கு கடிதங்கள் அனுப்ப, அதாவது அவர்கள் பட்டதாரிகளுக்கு தொழில் நியமனம் வழங்கப்பட்டும் கூட மீண்டும் அது சீர் செய்யப்பட, அது ஸ்க்ரூட்டிங் கொண்டப்பட்டு மீண்டும் அதை அவர்கள் இந்த 3848 பட்டதாரிகளை இன்று வேலையின்மை ஆக்கி இன்று அவர்கள் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதை அரசாங்கம் மிகவும் கவனித்துக் கொள்ள வேண்டியது. காரணம் என்றால் இந்த பட்டதாரிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகங்கள் தான் இவர்கள் தங்களுடைய பரிசை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இதை மிகவும் அரசாங்கம் மீண்டும் இதை கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை அரசாங்கத்தில் இருக்கின்றது. நான் சுகாதாரத்துறை பற்றி பேசும்போது, நாங்கள் இன்று சுகாதாரத்துறையில் நான் கவலை, நாங்கள் கூட சுகாதார அமைச்சர் இருந்த காலத்தில் கூட இந்த பிழைகள் இன்னும் நிறைவேற்றப்படாத நிலையில் இருக்கின்றது. இன்று உண்மையிலே சொல்ல போனால் எங்களது கிழக்கு மாநில, அதாவது அம்பாறை மாவட்டத்திலிருந்து நாங்கள் கண்டி வைத்தியசாலைக்கு வரும்போது ஏதாவது சத்திர சிகிச்சை ஒன்று நாங்கள் செய்யும் போது, இன்று ICU கட்டில்கள் இல்லை என்று அங்கு வரும் நோயாளிகளுக்கு நாட்கள் தள்ளப்பட்டுக் கொண்டு சென்று நாம் காண்கின்றோம். இன்று வரைக்கும் நான் நினைக்கின்றேன், கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட டாக்டர்கள் இன்னும் நியமனம் பெறாத நிலையிலே இன்று இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இந்த 1500 டாக்டர்களின் நியமனங்களை மிக விரைவாக கொடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று சுகாதாரத்துறையிலே இன்னும் நிறைய அபிவிருத்திகள் செய்ய வேண்டிய கட்டங்கள் இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய காலத்திலே கண் வில்லைகள் நாங்கள் இனாமாக கொடுத்திருந்தோம். அண்மையிலே நான் கல்முனை வடக்கு வைத்தியசாலை பணிப்பாளருக்கு ஒரு கண் வில்லை மாற்று சம்பந்தமாக பேசிய போது என்ன சொன்னார் என்றால், சொன்னார் சார், எங்களுக்கிட்ட கண் வில்லைகள் தட்டுப்பாடு அளிப்பதால் நாங்கள் நேரத்தில், அதாவது கண் வில்லை மாற்றும் ஆபரேஷன்களை நாங்கள் பிந்தி போட்டுக் கொண்டிருக்கோம் சொன்னார். இது கவலைக்குரிய விடயம். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்று கற்ற கண் வில்லை மாற்றுவதற்காக இன்று காத்துக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலே, அன்று அரசாங்கம் எடுத்த இந்த முயற்சியிலே, அன்று எங்களது சுகாதார அமைச்சு இனாமாக கொடுத்து அதை அந்த அந்த கண் வில்லையில மாற்றும் அந்த முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெற்ற முடியாது. இருந்தாலும் கூட நாங்கள் இந்த அரசாங்கத்தை நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த கண் வில்லைகள் மாற்றும் வேலை திட்டத்தை நீங்கள் மீண்டும் மிக விரைவிலே இதுக்குரிய விலைகளை கொண்டு வந்து இந்த ஏழை மக்களுடைய கண் பார்வையை நீங்கள் பெற்றுக் கொடுப்பது என்று கேட்டுக்கொண்டு எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
புத்மாடி ஸ்துதி கரு சரத் வீரசேகர அமாத்தியுமா வினாடி ஹதாக் பமணத்தினும்
கரு நியோஜ்ய கதாநாயக துமணி மே நவ பார்லிமேந்து மகே பலவின கதாவ ம பல்வேன்ம கொழும்பு திஸ்டிக்கேன் மாவ பிரதமையாபாவட் பத்கரகன மட மனாப சந்த 3,28,000 அனுதேகாக் லபாதுன் கொழும்பு தேசப்பிரேமி ஜனதாவட் மகே ஸ்தூத்திய மே அவஸ்தாதி புதுகர சிட்னா அதாப்பி அத்துரு சம்மத கிணுமகன கதாகரானே ஆரக்ஷக அமாத்தியான சந்தா புனராவர்த்தன சா பிராக்தன சந்தா பில்லியன் 174 அப்படி யோதோலத்தியம் மே முதல் அத்தவசியம் யோதவானே மே ரட்டே சாமயத்தின தத்துவக் துல திஸ்வசர யுத்தியக் நிமாவி சாமய லபுவே அத்தவசியம் மீட்ட வசர கீபேகட் பெற இது சாமிய நெத்துணோத் நியோஜகத்தான அப்படி மீட்ட வட முதல் சங்கியாவக் மே அத்துரு கிணுமேன் யோதவன் வேணோ ஜாதிக ஆரக்ஷக சந்தா හැබැයි ඒ තත්ත්වය තුළ මේ පාර්ලිමේන්තුව තුළ කවුරු හෝ ඒ සාමය කඩ කරලා නැවත යුද්ධයක් නිර්මාණය වන ප්‍රකාශ කරනවා නම් දෙමළ ජනතාව සහ සිංහල ජනතාව අතර තියෙන වෛරය වැඩි වෙන ප්‍රකාශ කරනවා නම් දෙමළ තරුණයන්ව යළිත් ස්වයං පාලනය සඳහා උසිගන්වන ප්‍රකාශන කරනවා නම් ඔවුන්ගේ නිර්වත අපි ඇත්ත වශයෙන්ම පෙන්වා දිය යුතුයි, හෙළිදරව් කළ යුතුයි. මන්ද මේ බස් වලට රැවටිලා නැවතරක් ත්‍රස්තවාදය හිසෙසෙව්වොත් අතුරු සම්මත ගිනුම් වගේ දහස් ගුණයක් අපිට මුදල් යොදවන්න වෙනවා ජාතික ආරක්ෂාවට. Mr. Deputy Speaker, on the inaugural day of the parliament, one party leader went out of track and he mentioned about self-determination and supremacy of the Tamil language. This August assembly is not a place to decide whether one language is superior than the other language. But we can sympathize with him thinking that he is clueless about the true history of our mother Lanka. අපේ රටේ අවුරුදු 2500ක ලිඛිත ඉතිහාසයක් තියෙන රටක්. නමුත් ඊටත් එහා ගිය හෙළ ඉතිහාසයක් අපිට තියෙනවා. මේ හෙළ දීපේ ශිෂ්ටාචාරය සම්පූර්ණයෙන් ගොඩනැගුවේ සිංහලයෙන් බව මේ රට පුරා විසිරී තියෙන නටබුන් සහ පුරාවස්තු වලින් හෙළි වෙනවා. එහෙමනම් ඒ ඉතිහාසය දැනදරත් වල්ලිපුරම් රන්පත ගැන දැනදරත් මේ වගේ කරන ප්‍රකාශ අපි හෙලා දැකිය යුතුයි. Now, but we must be more concerned about his statement about self-determination. Garu Niyojaka Kathanayakathumani, this particular member of parliament is asking self-determination like a small baby going to the supermarket with his mama and asking for a lollipop. මේ මන්ත්‍රීවරයා ස්වයං පාලනය ගැන නිතරම අහන්නේ හරියට පුංචි දරුවෙක් සුපර් මාකට් එකට අම්මත් එක්ක ගිහිල්ලා ලොලිපොප් එකක් ඉල්ලන විදියට. He is asking self-determination to fulfill the Tamil aspirations of the Tamil people. Now, if the self-determination given to the north to fulfill the aspiration of the Tamil living in the north, what about the Tamil living in the south? There are more than 50% of the Tamil people are living in the south among the Sinhalese and the Muslim. If the self-determination given to the north to fulfill the aspiration of the Tamil in the south, what about the aspiration of the Tamil people who are living in the south? Does that mean that he is not concerned about the aspiration of the Tamils living in the south, or he is fully convinced that their aspirations have been already met? This particular member of parliament, deputy speaker, when he was holding a very responsible position in Jaffna, he said the Sinhalese and the Muslims have no right to live in Jaffna Peninsula. He went to the Royal College and he studied with the Sinhalese. He went to the law college and studied law with the Sinhalese. He became a magistrate. He became a high court judge. He became a Supreme Court judge. And he lived 65 years among the Sinhalese and the Muslims and had the audacity to go to Jaffna and say the Sinhalese and the Muslims have no right in to live in Jaffna. This particular member of parliament, නියෝජක කතානායකතුමනි, මේ ලංකා රජයට හැමදෙස්සම අපහාස කරනවා, සිංහල ජනතාවට හැමදෙස්සම අපහාස කරනවා, සිංහල භාෂාවට හැමදෙස්සම අපහාස කරනවා, බුද්ධාගමට අපහාස කරලා කිලිනොච්චේ පෙළපාලිය යනවා බුදු පිළිම ඉවත් කළ යුතුයි කියලා. ඒ වෙන කවුරුත් නෙමෙයි නියෝජක කතානායකතුමනි, මේ සභාගර්භයේ ඉන්න විග්නේෂන් කියන මන්ත්‍රීවරයා. එතකොට ඒ මන්ත්‍රීවරයා ගන්නවා ඕට්ස් ගන්නවා මුල්ලි වයිට් කාල් වල. මෙන්න මේක තමයි ටයිම්ස් පත්‍රයේ තියෙන්නේ. ඔහු වෙනවා early this week retired Supreme Court Justice C.V. Vigneshwaran visited the place to take an unofficial oath with his supporters. Gajendra Kumar Ponnambalam, another Tamil national politician elected to parliament, also visited the location. මේ මුල්ලි වයිට් කාල් කියන්නේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ත්‍රස්තවාදී බිහිසුම සටන් ඇතිවෙච්ච තැන. එතන තමයි ත්‍රස්තවාදීන් මිය ගියේ. ඒ ත්‍රස්තවාදීන් සටන් කළේ ඊළම සඳහා. එතකොට එතන ගිහිල්ලා අන්ඔෆිෂියල් ඕත් එකක් ගන්නවා කියලා කියන්නේ ඒ බෙදුම්වාදී න්‍යායපත්‍රය තමයි මෙතුමා ඉන්නේ. එහෙමනම් ඒකට අනිවාර්යයෙන්ම නිදහසට කරුණු අපි අත්‍යවශ්‍යම ඔහුගෙන් ඇසිය යුතුයි. ඒ වගේම තමයි මනුෂ්‍ය දානක් කර්මතුමා කියනවා වගේ ඇත්ත වශයෙන්ම ඔහුගේ ජාතිවාදී ප්‍රකාශ හැන්සාඩ්ඩකින් අනිවාර්යයෙන්ම ඉවත් කළ යුතුයි කියන අස්සාවරිය තමයි අපි ඉන්නේ. ඒ වගේම තමයි ගජේන්ද්‍ර පොන්නම්බරම් කියන ගරු මන්ත්‍රීවරයා කියනවා අපේ හමුදාව යුද අපරාධ කළා කියලා, දෙමළ සමූලක ඝාතනය කළා කියලා. ඒ වගේම තමයි ඔහු කියනවා ගෝඨාභය ජනාධිපතිතුමා පැරදුනේ නැත්තම් යාපනේ ඡන්ද ලැබුණ නැත්තේ ඒ සමූල ඝාතනය කළා කියලා. මම ඔහුගෙන් අහන්න කැමතියි ගරු නියෝජ්‍ය අමාත්‍යතුමනි, ගියපාර එක්තරා ජනාධිපතිවරණයකදී මේ යුද්ධය අවසන් වෙලා ටික කාලයක්කට ඉස්සෙල්ලා මේ සමූල ඝාතනය කළායි කියන යුද හමුදාවට නායකත්වය දුන්න සරත් ෆොන්සේකා යුද ජනාධිපති අපේක්ෂකයා වගේ ඉන්නකොට මොනතරම් විශාල සංඛ්‍යාවක් ඡන්ද ලැබුණාද යාපනයේ. ඒක නිසා ඔහුගේ ප්‍රකාශ කවුරුත් ගණන් ගන්නෑ. ඔහු කියනවා යුද අපරාධ කළා කියලා, හිනියස් ක්‍රයිම්ස් කරා කියලා. යුද අපරාධ විශේෂඥ 6 දෙනෙක්, සර් ඩෙස්මන්ඩ් සිල්වා, සර් ජෙෆ්රි නයිස්, ප්‍රොෆෙසර් මයිකල් ක්‍රේන්, ප්‍රොෆෙසර් මයිකල් නිව්ටන්, රොඩ්නි ඩික්සන්, QC and Major General John Knowles, මේ හය දෙනාම කියලා
දෙනවා අපි
කිසිම යුද අපරාධයක් කළේ නැහැ කියලා. මට තව විනාඩියක් දෙන්න. එතකොට එමුණත් I don't want to embarrass these two members of parliament by asking whether they have donated blood to their own people. Dr. Niyodam Tumani, whenever the Jaffna Hospital blood bank runs out of blood, it is the Sinhalese soldiers who give blood to the Tamil people. The Vellalas never give blood to the low caste people because they don't want their blood to be mixed up with the low caste. So these are the people who are talking about the aspiration and also about the welfare of the Tamil people. They don't have any right to talk about the aspiration of the Tamil people, and we have. The Sinhalese soldiers and the Sinhalese nation had all the right to talk about the Tamil people. And also, Tawaka Vinandiya Pitra Maradena මේ පුනරාවර්තන විදමින් ගරු නියෝජක කතානායකතුමනි, අතුරුදන් වූ කාර්යාලයටත් මුදල් වෙන් කරලා තියෙනවා. දැන් අතුරුදන් මේ කාර්යාලය පැවැත්වුවේ පත්කලේ 31 නියෝජන අමත. එතකොට උදාහරණයක් හැටියට ඔබ දන්නවා, දැන් ජයරාජ් ෆර්නාන්ඩ් පිල්ලේ කියන අමාත්‍යවරයා ඝාතනය කළා මරාගෙන බැන්න ත්‍රස්තවාදීෙක්. ඔහුගේ අනන්‍යතාව පෙදන්නේ නැහැ. ඔහුගේ ඥාතිවල මේ කාර්යාලයට ඇවිල්ලා බන්දිල්ලුත් අපේ රජින් තමයි බන්දි මුදල් දෙන්නේ. ඒ වගේම තමයි මේක ඉන්න සභාපතිතුමා සාලි පීර්ස් කියන මහත්මයා තමයි යහපාලන රජයේ මංගල සමුවීර විසින් විදේශ මන්ත්‍රීවරයා විසින් අපි යුද අපරාධ කරා කියලා පිළිගන්නකොට ඒකට එක තමයි පත්කලේ නිමල්කා පීරිස් නිමල්කා කියන නිමල්කා ෆර්නාන්දු කියන ඒ කාන්තාව මම දැකලා තියෙනවා ජෙනීවා මානවිකම් කවුන්සිලයේ දෙමළ ඩයස්පොරා සමග කෝපි බොමින් අපේ රටට සහ අපේ යුද හමුදාවට අපහාස වෙන විදිහ ප්‍රකාශ කළා. ඒ අය ඉන්න මේ OMP එකේට මුදල් දෙන එක ගැනත් අපි සලකා බලන්න ඕන කියලා මම මේ අවස්ථාවේ මා කියා සිටිනවා.
ගරු මොහමඩ් මුෂාරෆ් මන්ත්‍රීතුමා විනාඩි 14ක්.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. එල්ලා පොහොළුම් இறைவன் ஒருவனுக்கே. Honorable Deputy Speaker, I am very much delighted and humbled to have invited to deliver my first contribution in the Parliament. First of all, I would like to congratulate you, and I look forward to your guidance in this Parliament. The journey to this supreme place is not an easiest one, but that was well intended, dreamed, and determined. It is the trust of my people regardless of who they are, what caste they belong to, which god they worship, what language they speak, what is their social status, what gender identity they represent. It is absolutely their trust that made a TV journalist to parliamentarian. It is the people from Digamadula district that made this journey a reality. It is the unconditional love, courage, and support of my mother Khadija Bibi, my wife Sihnas, family, and my friends that provided strength and path to this journey. This is my first speech in this parliament. I hope you will indulge me if I take a moment to thank the people of Ampara district for placing their trust in me as their representative, especially the people from Sammandurai, Virakkamam, Navidanvali, Varapathanjanai, Maradamunai, Kalmunai, Nindavur, Attalachenai, Olivil, Palamunai, Akkaraipattru, all the areas. I'm going to thank for all. I am deeply honored to be the first ever member of parliament from Old Ceylon Makkal Congress. I would like to express my sincere gratitude to my party's passionate and courageous leader, Honorable Rishad Badiuddin, for giving me an opportunity to represent the party in Digamadula district. And I also want to express my sincere thankfulness and appreciation to my fellow candidates who their hard work in the election campaign. It is humbling and deeply touching to receive the support of so many people as part of my journey to this parliament. With a sense of responsibility that I stand here more than 43 years later, I have been chosen by people to this parliament from Pothuvil, a beautiful town in the east coast of Sri Lanka. My parents, Mira Labbe Safiul Mudunabin and Mira Sahibu Khadija Bibi, were not from a wealthy background. But they did what they needed to do to provide for their four children. My mother often said, if you want something badly, you have to work hard to earn it. Honorable Speaker, one day during my campaign, an elderly mother from Pottaville came to me. I have never seen her before. She looked at my face. She could not talk, though she wanted to talk. I was highly overwhelmed. She gave me 10 rupees as donation to run my campaign. I wholeheartedly accepted it. She is one of my people. I am here to represent my people. I am proud to say that my entire election campaign was funded by people. Yes, 100% fully funded by people. I strongly believe that no amount of money can buy people's movement. No amount. There is no price tag for having a movement with the people who are courageous by their true enthusiasm and hope to make a difference in their community. People's movements is a priceless hope. My journey to Parliament was a whirlwind. I found myself facing a 5-week sprint to the finish line. There were many people who believed it would be impossible to run a successful campaign in such a short period. But I have trusted my people and they have put their trust on me. I am here to represent their hope, courage and values in this Parliament. My political opponent only in ideology that made me realize my own strength in being here. Honorable Speaker, I have come to this place to serve my electorate, my district and my nation. I have also come here to fight for my electorate, my district and my nation. I have also come here to win those fights because our democracy embraces at its essence the competitive process, the battle of ideas, a contest between challenging ideologies and policy prescriptions. I promise that I will be a voice of all my people. Finally, to the men and women, young and old, of Digamadula district and Sri Lanka, if a boy from Pottaville who came from simple beginnings and who worked hard to win the life can end up this great parliament, anything is possible, so you go for it. I want to see this country to become the place where the only limits to what you can achieve are the limits of your own dreams and ambitions. Don't listen to the people who say that you can't because you are not from the right place or the right school. You are not matured enough or the wrong age. I encourage you to dream big and I commit to supporting you in those dreams, whatever they may be. Honorable Speaker, we live in a wonderful country and I am a proud Sri Lankan who is privileged and humbled to represent the people of Ampara district in this 9th Parliament. I believe that as Sri Lankans, we should celebrate our democracy. We are privileged to have the opportunity to cast a vote in our nation's elections and to take part in our nation's debate. Our democracy is made stronger by the participation of more Sri Lankans in political conversation, and as a member of parliament, it will be my priority to engage with as many voters as I can to ensure the voices of our quiet Sri Lankans in Ampara district are represented in this parliament. Let us embrace and encourage our individualism and celebrate our diversity, but at all times remember our shared humanity. I have always believed it is honorable to serve my community and my country. I want to be the change I wish to see. Gaurava Sabhanayakar avargale, naan ennudaiya thai moliyana tamil moliyilum sila vaarthaigal inge uraiyaatralam endru virumbugiren. Ennai porthalavile naan oru oodagavilalanaga paniyaatriya podu யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் நடத்தியிருந்தேன். கணியன் பூங்குன்றனார் என்கின்ற ஒரு தமிழ் அறிஞரால் உருவாக்கப்பட்ட வாசகம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகம். அது என்ன சொல்கிறது என்றால், எல்லாமே எனது ஊர், எல்லோரும் எனது மக்கள் என்கின்ற கருத்தை பிரதிபலிக்கின்ற வார்த்தைகள் அவை. என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக வைத்த தலைப்பு மட்டுமல்லாது என்னுடைய முழு வாழ்க்கையும் யாதும் ஊரே யாவரும் என்னுடைய மக்கள் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டோடு வாழ்பவன் நான். என்னை பொறுத்தளவில் என்னுடைய பிறந்த ஊரான பொத்துவிலை எடுத்துக்கொண்டால் கூட, நான் பிறந்து வாழ்ந்த இடத்திலே தமிழ் சகோதரர்கள், சிங்கள சகோதரர்கள் என்று எல்லோரும் ஒருமித்து வாழ்கின்ற ஒரு சூழலை நான் அந்த இடத்தில் காண்கின்றேன். அதே போன்று என்னுடைய கல்வி காலமாக இருக்கலாம், அதனைத் தொடர்ந்து என்னுடைய ஊடக பணியிலே நான் ஈடுபட்ட காலங்களாக இருக்கலாம், எல்லா இனங்களோடும் ஒருமித்து வாழ்ந்த வாழ்க்கைதான் என்னுடைய ஒட்டுமொத்த முழு வாழ்க்கையுமாக இருக்கிறது. எனவே இலங்கையிலே சகோதரத்துவத்தோடும் இன ஒற்றுமையோடும் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற ஆத்மார்த்தமான விருப்பம் எனக்குள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நான் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு சில விடயங்களை என்னுடைய ஆதங்கங்களை பேசுவது எனது கடமை என நான் நினைக்கின்றேன். இந்த தேசத்திலே மக்கள் ஒற்றுமைப்பட்டு தேசப்பற்றோடு இயங்கினால் மாத்திரம்தான் இந்த தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நான் பாடசாலை காலமாக இருக்கலாம், பல்கலைக்கழக காலமாக இருக்கலாம், ஒரு காலகட்டத்தில் எல்லோருமே சிலாகித்து பேசுவார்கள், சிங்கப்பூர் அன்று இலங்கை போன்று நாங்கள் வர வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டதாம், அந்த அளவு தூரம் சிங்கப்பூரை விட இலங்கை மிக உயர்ந்த இடத்தில் இருந்தது என்று பெருமையாக பேசிய போது, ஏன் ஒரு இலங்கை பிரஜையாகிய நமக்கு இந்த நிலை என்கின்ற விடயங்களை நான் சிந்தித்து பார்த்ததுண்டு. உண்மையிலே இந்த நாட்டிலே இனங்களுக்கிடையிலே ஒரு பரஸ்பரத்தை ஏற்படுத்தாது, ஒரு அரசியல் காரணங்களுக்காக இனங்களுக்கிடையிலே முரண்பாட்டை உண்டாக்கியவர்களால் வந்த பிரச்சனை தான் இது என்பதை என்னால் ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. டி எஸ் சேனநாயக்கா அவர்கள் பிரதமராக இருந்து அந்த பிரதமர் பதவி தனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக் அவர்கள் அரசியல் கோஷத்திற்காக இந்த இனரீதியான ஒரு பகுப்பை தொடங்கியது என்பதுதான் இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்பது என்னுடைய அவதானம். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களிலும் இந்த நாட்டிலே மக்களுக்கிடையிலே ஒற்றுமை ஏற்படாதா, இந்த தேசம் கட்டியெழுப்பப்படாதா என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டே என் வாழ்நாட்களை நான் கடாத்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போதுதான் முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய பிரதமர் கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 2009 யுத்தத்தை இந்த நாட்டிலே முடிவுறுத்தியதன் பிற்பாடு அழகான சில வார்த்தைகள் பேசினார். இந்த நாட்டிலே இரண்டு இனங்கள் தான் இருக்கின்றார்கள், ஒன்று இந்த நாட்டை நேசிக்கின்ற இனம், இன்னும் ஒன்று இந்த நாட்டை எதிர்க்கின்ற இனம் என்ற கருத்துப்பட அவருடைய உரை அமைந்திருந்தது. அந்த உரை இந்த நாட்டிலே எந்த மக்களை ஈர்த்ததோ இல்லையோ என்னை மிகவும் ஈர்த்த ஒரு வார்த்தையாக அது இருந்தது. எனவே இந்த நாட்டை நேசிக்கின்ற மக்களை ஒன்றுபடுத்தி எமது ஜனாதிபதி இந்த நாட்டை கட்டியெழுப்புவார், இனப்பாகுபாடுகளை இல்லாமல் செய்வார், சகல மக்களுக்கும் சமமான உரிமைகளை வழங்குவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த ஆட்சியிலே அந்த நிலை எய்தப்படவில்லை. யார் காரணம் என்று விரல் சுட்டுவதற்கான ஒரு தருணமும் இது அல்ல, அந்த தேவையும் எனக்கு இப்போது இல்லை என்று நான் உணர்கின்றேன். ஆனால் ஒரு சாதாரணமாக இந்த நாட்டை நேசிக்கின்ற பிரஜையாக நான் மிகவும் மனவேதனைப்பட்டேன். அதன் பிறகு நல்லாட்சி அரசாங்கம் வந்தது. நல்லாட்சி அரசாங்கம் என்பது 3/2 பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருந்தது. புதிய அரசியல் யாப்புக்கான கதவுகள் திறக்கப்பட்டன. ஒரு ஊடகவியலாளராக புதிய அரசியல் யாப்பு வர வேண்டும், சகல இனங்களினுடைய கௌரவம் அந்தஸ்து பாதுகாக்கப்பட்டு இந்த அரசியல் யாப்பு முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு நான் இருந்தேன். எனவே இப்படியான சூழ்நிலையிலே இந்த அரசியல் யாப்பு முயற்சியும் கூட வெற்றி அளிக்கவில்லை. இறுதியாக தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் வந்தார். அவருடைய வருகையின் பின்னர் அவர் கூறிய ஒரு வார்த்தை, பெரும்பான்மை மக்களால் நான் இங்கு ஆட்சிக்கு வந்திருந்தாலும் எல்லோருக்கும் நான் ஜனாதிபதியாக இருக்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டவனாகத்தான் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய நீதியமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தேர்தல் பிரச்சார மேடைகளில் பேசுகின்ற போதெல்லாம் ஒரு லீக் வாங்கிய மாதிரி, அதே போன்றும் ஒரு மகதீர் முகமது போன்றதான ஒரு தலைவர் எமது நாட்டின் தலைவர் என்று அடிக்கடி சொல்வார். ஒரு லீக் வாணியாக இருக்கலாம், மகதீர் முகமதாக இருக்கலாம், ஏன் தென்னாப்பிரிக்காவை ஒருங்கிணைத்த நெல்சன் மண்டேலாவாக இருக்கலாம், முதலிலே நாட்டில் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி ஒரு தேசப்பற்றை ஏற்படுத்தியதன் பிற்பாடுதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியுமானதாக இருந்தது. எனவே நான் தயவு கூர்ந்து கேட்கிற ஒரு விடயம், இந்த நாட்டிலே நாட்டுப்பற்றை மக்களுக்குள் விதைக்கின்ற வேலைகளை பார்த்தால் மட்டும்தான் நாம் எமது நாட்டை பொருளாதாரத்திலும் சமூகவியலிலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம். மாறாக அரசியல் நோக்கங்களுக்காக இங்கு நான் வருகை தந்த முதல் நாளிலே அவதானித்தேன், இந்த பாராளுமன்றத்தில் வயது குறைந்தவர்களில் நான் மிக முக்கியமானவனாக இருப்பேன் என்று நம்புகின்றேன். இந்த பாராளுமன்றத்தில் முதல் நாளிலே சிங்கள தேசியமும் தமிழ் தேசியமும் கருத்தியல் ரீதியாக முட்டிக்கொண்டதை பார்த்தேன். முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரஜையாக நான் இந்த இடத்தில் பேசுகின்றேன். முஸ்லீம் தேசியம் என்கின்ற சிந்தனைகளை கூட மேலெழுப்பாது, அதை பற்றி பேசாது, இந்த தேசம் பற்றியதான ஒரு பற்றோடும் நம்பிக்கையோடும் தான் இந்த நாட்டிலே முஸ்லீம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்த போதும் கூட இந்த முஸ்லீம் சமூகத்தை இப்பொழுது இந்த நாட்டில் மாத்திரமல்ல உலகத்திலே இஸ்லாமோ போபியா என்கின்ற ஒரு வகையான ஒரு வியாதிக்குள் உட்படுத்தி இந்த நாட்டு முஸ்லீம்கள் மீது ஒரு சந்தேக கண்கொண்டு பார்த்து முஸ்லீம் சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக மாற்றி இருக்கின்ற ஒரு அரசியல் சூழ்நிலையை பார்க்கின்றோம். விரிவாக ஆழ்ந்து பார்த்தால் ஒரு அரசியல் தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் என்பதை என்னால் தைரியமாக இதை சொல்ல முடியும். எனவே இப்படியான ஒரு நிலைகளே எனவே இப்படியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்காது இந்த விடயங்களின் பால் கரிசனை கொள்ளுமாறு கேட்கின்றேன். இந்த நாட்டிலே தொல்பொருள்
கிழக்கு மாகாணத்திலே தொல்பொருள் இடங்களை பாதுகாப்பது தொடர்பான ஒரு செயலாணி உருவாக்கப்பட்டு அதிலே முற்றுமுழுதாக சிங்கள சகோதரர்கள் இணைக்கப்பட்டது தொடர்பாக வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் பேசினார். நானும் நிறைய பேசலாம் என்று அதிலே வந்திருந்தேன். ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். முஸ்லிம் சமூக பிரதிநிதிகள் இந்த நாட்டில் கணிசமான பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே தொல்பொருள் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் 1890 தொடங்கப்பட்ட இந்த தொல்பொருள் வரலாறு 43 வருடங்கள் இந்த தொல்பொருள் இடங்களை பாதுகாப்பதற்கான இரசாயன பகுப்பாய்வு தொடர்பான ஒரு வல்லுநரை கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே முதலாவதாக இந்தியாவில் இருந்து வரவழைக்கப்பட்டவர் கூட ஒரு முஸ்லிம் வல்லுநர் என்பதை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். திரு கான் பகதூர் முகமது சானா உல்லா என்கின்ற ஒருவர் மூலமாகத்தான் சீகிரியா பாதுகாக்கப்பட்டது, ஏனைய இடங்கள் கூட பாதுகாக்கப்பட்டன. எனவே இறுதியாக முடிக்கின்றேன் ஒரு நிமிடம். எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டிலே கலாச்சார அமைச்சராக இருந்த சிஏஎஸ் மறைக்கார், வாசு முதலியார், காரியப்பர் போன்ற முஸ்லீம் அமைச்சர்கள் கூட இந்த நாட்டினுடைய பௌத்த கலாச்சாரத்தையும் அதே போன்று எங்களுடைய தொல்பொருள் இடங்களையும் பாதுகாப்பதிலே மும்முரமாக இருந்திருக்கிறார்கள். எப்படி பார்த்த போதும் எல்லா துறைகளிலும் முஸ்லீம்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு கணிசமான பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் 3 இனங்களும் சமமாக மதிக்கப்பட்டு ஒன்றாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் ஒன்றுபட வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
ஸ்தூத்தி ஒப்பத்து மாட்டேன்.